உங்கள் வார்த்தா ஆப்பிள் மன்னாதி மன்னர்கள். மராட்டிய சாம்ராஜ்யத்தின் அழிவு வரை அழிக்கப்பட முடியாததாக இருந்த சிவாஜியின் இராணுவ அமைப்பில் அவரின் மேதமை மிக வெளிப்படையாக இருந்தது. ஒரு யுத்த கலம் போன்றதற்கு பயன்படுத்தப்படும் வார்த்தையான கனிமி கவா நவீன காலத்தில் கமாண்டோ என்ற வார்த்தை. இந்த கமாண்டோ நடவடிக்கைகளில் இருந்த முன்னோடிகளில் அவரும் ஒருவராக இருந்தார். ஹர் ஹர் மகாதேவ், சிவனை போற்றுவோம் என்பது அவரின் மவலா இராணுவத்தின் யுத்த முழக்கமாக இருந்தது. இராணுவ அமைப்பில் பல மாற்றங்களை செய்வித்ததில் சிவாஜி முக்கிய பங்காற்றினார். இதில் என்னவெல்லாம் இருக்கின்றன என்று இப்பொழுது பார்ப்போம். பாகா என்று அழைக்கப்படும் அரசுக்கு சொந்தமான ஒரு நிலைநிறுத்தப்படும் இராணுவம். அனைத்து போர் குதிரைகளும் அரசுக்கு சொந்தமாகும். அவற்றை பாதுகாப்பதற்கான பொறுப்பு அரசையே சாரும். விவசாயிகளில் இருந்து பகுதி நேர படை வீரர்களை உருவாக்கியது. இவர்கள் 8 மாதங்கள் வயல்களில் உழைத்தனர். மீது 4 மாதங்கள் யுத்தத்திற்கு உதவினார்கள். இடம் பெயரக்கூடிய மற்றும் இலகுவான காலாட்படை மற்றும் குதிரைப்படை ஆகியவை அவரின் கண்டுபிடிப்புகள். அவை கமாண்டோ உத்திகளில் பயன்படுத்தப்பட்டன. இது போன்ற பல சிறப்பான அம்சங்களை அவர் செய்திருந்தார். ஆனால் காலம் என்பது யாருக்கும் காத்திராது. சிவாஜி சமஸ்கிருதத்தின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றினார் என்று கூறப்படுகிறது. சிவாஜி மகாராஜாவின் வீடு சமஸ்கிருதத்துடன் நன்கு பரிச்சயமான மற்றும் அதை வளர்த்தெடுத்த சிறந்த இந்திய குடும்பங்களில் ஒன்றாகும் என்றும், இதன் மூலவேர் சஜாஜியிலிருந்து கொண்டு வரப்பட்டது. அவர் ஜெய்பிராம் பின்னடியே மற்றும் அவரை போன்ற பலரை ஆதரித்தார் என்றும் சொல்லப்படுகிறது. சிவாஜி அது மட்டுமில்லாமல் இராணுவம், கப்பற்படை மற்றும் கோட்டைகளை சிறப்பாக வழிநடத்துவதில் மிக தேர்ந்தவராக இருந்தார். ஆனால் ஒரு நோய் அவரை தாக்க நேர்ந்தது. பலவற்றையும் சிறப்பாக ஆண்டு முடித்த சிவாஜி மதத்திலும் சரி ஆட்சியிலும் சரி பல்வேறு வகைகளில் அவரது சிறப்பான பங்கை மக்களுக்கு தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருந்தார். நோய் தாக்கி படுத்த படுக்கையிலும் அவர் பல உத்திகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்லி வளர்ச்சியில் ஆழ்த்தினார். ஆனால் அச்சமயம் ஒரு மாபெரும் இடி தாக்கியது. அவர் ஒரு இரத்தப்பெருக்கு நோயான இன்டெஸ்டினல் ஆத்ரக்ஸின் என்ற நோயினால் பாதிக்கப்பட்டு இருந்ததாக கூறப்படுகிறது. அவரின் இறுதி சடங்கு அவர் மகன் ராஜாராம் மற்றும் மனைவி சோயராபாய் முன்னிலையில் ராய்கட்டில் நடைபெற்றது. சிவாஜி இறப்புக்கு பின்னர் அவர் மூத்த மகன் சாம்பாஜியும் சோயராபாயும் பேரரசின் கட்டுப்பாட்டை காப்பாற்ற போராடினார்கள். ஒரு சிறிய போராட்டத்திற்கு பின்னர் சாம்பாஜி சக்கரவர்த்தியாக முடிசூட்டப்பட்டார். சிவாஜி மகாராஜின் மரணத்திற்கு ஒரு சில மாதங்களுக்கு பின்னர் அவுரங்கசீப்பின் மகனான இளவரசர் அக்பர் தம் தந்தைக்கு எதிராக போராடினார். அவருக்கு சாம்பாஜி பாதுகாப்பளித்தார். அதன் பின்னர் 1681 மராட்டிய சக்தியை முற்றிலுமாக அழிப்பதற்கான ஓர் ஒட்டுமொத்த யுத்தத்திற்காக அவுரங்கசீப்பும் அவர் இராணுவமும் டெக்கானை சுற்றி வளைத்தது. ராயல் கோர்ட் மொத்தமாக உள்நுழைந்தது. இதனால்தான் 27 ஆண்டுகள் யுத்தத்தின் தொடக்கமாக இருந்தது. அதில் அவுரங்கசீப்பால் அதிகமாக சாதிக்க முடியவில்லை. ஆனால் பின்னர் சாம்பாஜி வஞ்சகமாக பிடிக்கப்பட்டார். இது மராட்டிய பேரரசை ஒரு குழப்பத்திற்குள் தள்ளியது. முகலாய தாக்குதலின் தீவிரத்தால் ஆபத்துக்குள்ளான மராட்டிய தலைநகரம் ராய்கட்டில் இருந்து தெற்கில் இருந்த செஞ்சிக்கு மாற்றப்பட வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளானது. ஒரே முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் மராட்டிய அச்சுறுத்தல்களை அவுரங்கசீப்பின் புறநிலை வெளியேற்றிவிட்டதாக சிறிது காலத்திற்கு தோன்றியது. எவ்வாறாயிருப்பினும் அதை தொடர்ந்து வந்த மாதங்களிலும் ஆண்டுகளிலும் யுத்தத்தின் போக்கு திரும்ப தொடங்கியது. பெரிய ஆனால் மிக பொறுமையாக நகர்ந்து கொண்டிருந்த முகலாய அச்சுறுத்தலை சிறப்பாக சமாளித்த மராட்டியர்கள் அவுரங்கசீப்பை ஓர் இக்கட்டான நிலைக்கு கொண்டு வர போராடினார்கள். 2ஆம் சகாப்தத்தின் இறுதியில் பரந்த வலிமையை ஈட்டிய மராட்டியர்கள் யுத்தத்தின் போக்கை மாற்ற தொடங்கினார்கள்.
சந்தாஜி கோர்பெட் மற்றும் தானாஜி ஜாதவ் போன்ற திறமையான மராட்டிய தளபதிகளால் நடத்தப்பட்ட பல தீவிர வீச்சுகளால் முகலாய படைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டன. அவர்கள் ஆரம்ப காலத்தில் சிவாஜி மகாராஜினால் துல்லியமாக பயன்படுத்தப்பட்ட மற்றும் அபிவிருத்தி செய்யப்பட்ட யுக்திகளாக மின்னல் வேக தாக்குதல்களையும் வேகமாக நகரும் தாக்குதல்களையும் துல்லியமாக நடத்தினார்கள். 1705 வெளிப்படையாக உடைந்து போன தோல்வியுற்ற ஔரங்கசீப் டெக்கானில் இருந்து நோய்வாய்ப்பட்டு விரட்டியடிக்கப்பட்டார். இறுதியான முகலாயர்களின் வெளியேற்றம் அதற்கடுத்த 2 ஆண்டுகளுக்கு பின்னர் நடந்தது. அவர் மராட்டியர்களை தோற்கடித்த மீதமிருந்த தம் பெரும்பாலான ஆதாரங்களையும் மனித சக்தியையும் செலவிட்டுக் கொண்டிருந்தார். இறுதியில் ஒரு காலத்தில் வலிமை மிக்க முகலாய சாம்ராஜ்யமாக இருந்ததை கணிசமாக பலவீனமாக்கி முடிவுக்கு கொண்டு வந்தார். ஔரங்கசீப்பின் மரபில் வந்தவர்கள் அதற்கு பின்னர் ஒருபோதும் மராட்டியர்களுடன் போட்டியிடவில்லை. மேலும் சிவாஜி மகாராஜ் மறைந்து 70 ஆண்டுகளுக்கு பின்னர் இறுதியாக அவர்கள் மராட்டியர்களால் வென்றெடுக்கப்பட்டு ஆக்கிரமிக்கப்பட்டார்கள். 1751 1752 மராட்டியர்களுக்கும் முகலாயர்களுக்கும் இடையில் ஹம்தியா உடன்படிக்கை கையெழுத்தானது. அப்போது விரிந்து பறந்திருந்த மராட்டிய சாம்ராஜ்யத்தின் பேஷ்வாவாகவும் ஆட்சியாளராகவும் இருந்தவர் பாலாஜி பாஜிராவ். இந்த உடன்படிக்கையின் படி தோற்ற நிலையில் இந்தியா முழுவதும் மராட்டியர்களின் மேலாதிக்கத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது. முகலாயர்கள் டெல்லி வரையில் மட்டும் நிறுத்தப்பட்டார்கள். முகலாயர்கள் டெல்லியில் நியமன தலைவராக இருந்தார்கள். பாலாஜி பாஜிராவுக்கு பின்னர் மராட்டிய சாம்ராஜ்யம் மாதவராவ் பேஷ்வாவினாலும் 2 மராட்டிய சர்தார்களான சிந்தியா மற்றும் ஹோல்கர் ஆகியோரால் மேலும் பலப்படுத்தப்பட்டது. இந்திய துணை கண்டத்தின் ஆக்கிரமிப்பிற்காக இந்த சகாப்தங்களில் நடந்த நீண்ட சகாப்த போராட்டங்களின் போது சுமார் 500,000 முகலாயர்களும் 200,000 மராட்டியர்களும் இறந்திருக்க கூடும் என்று ஒரு குறிப்பிடத்தக்க இந்திய வரலாற்றாளரும் மேதையுமான ஜாதுநாத் சர்கர் கணக்கிட்டார். சிவாஜி மகாராஜின் வீர தீரத்தின் சிறப்பு குறித்து எழுதிய மற்றொரு வரலாற்றாளரான பாம்பர் காஸ்கோயினின் கருத்துக்களை குறிப்பிடுவதும் பொருத்தமாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறாக சிவாஜியின் கதை இத்துடன் நிறைவு பெற்றது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் மற்றொரு மன்னனை பற்றி தெரிந்து கொள்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் வார்த்தா ஆப்பிள். இந்நிகழ்ச்சியில் உங்களோடு பேசிக் கொண்டிருந்த நான் எட்வர்ட்.
வார்த்தா ஆப்பிள் நீங்கள் கேட்ட இந்த நிகழ்ச்சி மன்னாதி மன்னர்கள்.